وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال تعالى: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال أيضا: ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு முஸ்லிம் நெஞ்சர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய 8th நோன்பில் உலகத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் இந்த சிறப்பான ரமலானை நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் வாழக்கூடிய 700 கோடி மக்களில் 1/4 அல்லது 1/5 முஸ்லிம்கள் இந்த ரமலானை உலகளாவிய ரீதியில் கொண்டாடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கும் இந்த மாதம் மிக சங்கையான, மகத்தான, பல வரலாறு உண்மைகளை நமக்கு முன்வைக்கும் ஒரு மாதமாக இருக்கிறது. பத்ருடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி போன்ற சிறப்பான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. உலகளாவிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ்ந்து நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நியத்துடன் தான் நாங்கள் இந்த மாதத்தை கடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுடன் ஒரு போதும் உதவி செய்ய போறதில்லை. இன் அல்லாஹ லைஸ பிதல்லான் லபீ. அல்லாஹ் அநியாயத்தை விரும்புறதும் இல்லை, அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்வதும் இல்லை. அல்லாஹ் தவாலமு, நபி அவர்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார். முஸ்லிம் உம்மா தன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு என்ன முறைகளை கையாள வேண்டுமோ அந்த முறையை கையாண்டுதான் அதை வெற்றியை அடைய முடியுமே தவிர, அதுக்கு மாற்றமான ஒன்றை கையாண்டு ஒரு போதும் முஸ்லிம் உம்மா வெற்றி அடைய முடியாது. ஒருவர் ஒருவரை தாக்கும் பொழுது, ஒருவருடைய உயிர் பலி நடக்கும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் கோபம், பலியெடுக்கும் உணர்வு, எப்படியும் அதுக்கு நான் ஒரு ரிவேஞ்ச எடுக்கணும் என்ற அந்த வைராக்கியம் மனிதன் வருவதுண்டு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான, விருப்பமான, மிக அன்புடைய, இன்னும் குடும்பத்திலும் மிக உறவுள்ளவர்தான் ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள். ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது உஹத் போர்களத்தில். ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹம்சாவுக்கும் இடையில சாச்சா மகனுடைய உறவு இருக்கிறது போல பால்குடி சகோதரர் என்ற உறவும் இருக்கிறது. வாப்பாவுடைய இளைய சகோதரன் அடிப்படையில் சாச்சாவாகிறார்கள். நபியவர்களும் ஹம்சாவும் சுவேபியா என்ற பெண்ணிடத்தில் பால் குடித்த காரணத்தினால் பால்குடி சகோதரர்களாக ஹம்சா மக்காவில் நபியவர்களை தாக்கிவிட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டுதான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தைரியமாக தன்னுடைய இஸ்லாத்தை அறிவித்தார்கள். அதே நேரத்தில் மதீனாவுடைய
உஹத் போர்களத்தில் கலந்து கொண்ட ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்படுவது மாத்திரமல்ல, சித்திரவதை செய்யப்பட்டார். துண்டு துண்டாக அறிந்து வஹ்ஷ் இப்னு ஹரப், வஹ்ஷ் இப்னு ஹரப் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் அந்த கொடூரமான மோசமான அந்த காரியத்தில் ஈடுபட்டார். மாளிகாவத்த வாலிபர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீங்க மாத்திரமல்ல, உலகில் வாழக்கூடிய அனைவர்களும் இதை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். குறைந்தபட்சம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் அல்லது தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த உண்மையை புரிய வேண்டும் என்பது என்னுடைய உள்ளத்தின் விருப்பமாக இருக்கிறது. ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மிக நெருக்கமான உறவுள்ளவர்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், துண்டு துண்டாக அறியப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை நடந்திருக்கிறது. காரணமாக அமைந்த ரெண்டு பேர், ஒன்றே ஹிந்த் பின் உத்பா, அபு சுஃபியானுடைய மகள் மனைவி, முஆவியா ரலியல்லாஹுடைய தாய். முஆவியா ரலியல்லாஹுடைய தாய் அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் பின் உத்பா, அவர்களுடைய அந்த ஈரலை எடுத்து வாயில போட்டு சப்புகிறாள். அந்த யுத்தத்தில், அந்த கட்டத்தில் எப்படி இருக்கும் கடுமையான சூடு, அந்த உகதுல இது நடந்து முடிந்த அந்த காட்சியை கண்ட நபியவர்களுக்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கு. துடிச்சு விட்டார்கள், கஃபன் புடவை கூட கிடைக்கல, தலையை மறைச்சா கால் விளங்குது, காலை மறைச்சா தலை விளங்குது, கஃபனும் இல்ல, துண்டு துண்டாக அறியப்பட்டிருக்குது. ரெண்டு பேர் இதுக்கு காரணமாக வைக்கிறார்கள். இது கன்ட்ரேட் கொடுத்தது, இந்த பாவத்தை செய்ய தூண்டியது அது ஹிந்து பின் உத்பா, அதை செஞ்சு முடித்தது வஹ்ஷ் இப்னு ஹரப். இந்த நிகழ்வு முடிந்துவிட்டது, இந்த நிகழ்வு முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இந்த விரோதிகளுடைய 70 பேர் கைக்கு கிடைச்சா இந்த ஒருவருக்கு பகரமாக நான் பலி எடுப்பேன் சொல்கிறார். குர்ஆன் சூரத்துல் பக்கராவில் வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத்தும் யா உலில் அல்பாப், பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு என்பதாக குர்ஆன் பயான் செய்திருக்கிறது. உலகத்தில் அநீதங்கள் இழைக்கப்படும் பொழுது, சட்ட விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது, கொலைகளும் அநியாயங்களும் இடம்பெறும் பொழுது, ஒவ்வொரு நாட்டும் அதுக்குரிய சட்டங்களை வைத்திருக்கிறது. இந்த நாட்டிலையும் மரண தண்டனை ஒன்று இருக்கிறது, ஆயுள்கால சிறை தண்டனை இருக்கிறது, நீண்ட கால சிறை தண்டனைகள் இருக்கிறது, பல வகையான தண்டனைகள் அவர்கள் பிடிபடும் பொழுது, சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது அதுக்குரிய சட்டம் இருக்கிறது. இங்க இருக்கிறது போல அது இந்தியாவிலும் இருக்குது, பாகிஸ்தானிலும் இருக்குது, அது சவுதி அரேபியா இருக்குது, குவைத்திலும் இருக்குது, அது பஹ்ரைனிலும் இருக்குது, அது அமெரிக்காலையும் இருக்குது, அதை பிரான்ஸ்லயும் இருக்குது, அது ஆஸ்திரேலியாலையும் இருக்குது, பிஜிலையும் இருக்குது. உலக நாடுகள் எல்லாம் யுஎன்ஓ கட்டுப்படக்கூடிய, யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளுக்கு கட்டுப்படக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு சில சட்டங்களை வைத்திருக்கு. அந்த சட்டத்தின்படிதான் அந்த நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்கும், அதுக்குரிய லா அண்ட் ஆர்டர் இருக்கும், அதன் பிரகாரம் அந்த நாட்டுடைய சட்டத்தை நிறைவேற்றும். இஸ்லாமும் அதுக்குரிய இஸ்லாமிய அடிப்படையில் சில சட்டங்களை வைத்திருக்கு. அந்த சட்டங்கள் உலகத்தில் அமுல் செய்யப்படும் பொழுது உலகத்தில் அமைதியையும் நிம்மதியையும் காண முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில அந்த சட்டங்கள் அமல்படுத்தினார்கள். விபச்சாரிக்கு என்ன சட்டம், விபச்சாரம் புரிந்தவருக்கு என்ன சட்டம், அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சட்டம், அவர் அதை கண்ணு கையுமையுமாக பிடிப்படும் பொழுது என்ன சட்டம், திருடியவர் பிடிப்படும் பொழுது என்ன சட்டம், பலிப்பறை கொள்ளையில் ஈடுபடக்கூடியவருக்கு என்ன, அதுல ஈடுபட்டு அவர் குடிப்பட்டால் அவருக்குரிய சட்டம் என்ன, அவதூர் ஈடுபட்டவருக்கு என்ன சட்டம் என்றெல்லாம் அந்த குற்றப்பிரிவினைகளுக்குரிய அந்த லா அண்ட் ஆர்டர் அதை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக, இது டெரரிசம் அல்ல, இது தீவிரவாதம் அல்ல, இது உலகத்தில மனிதர்களால் ஏற்படக்கூடிய தவறுகளை ஒரு நிலையான முறையில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அது ஒரு வகையான ஒரு சட்டமாக அது பாதுகாப்பாக அது அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார். மிக தெளிவாக திருடியவருடைய கை பிடிப்படும் பொழுது சாட்சி ரெண்டின் மூலமாக நிரூபிக்கப்படும் பொழுது அவருடைய கை வெட்டப்பட்டது. ஜினாவில் ஈடுபட்டவர் கையுமையுமாக பிடிப்படவில்லை. நாலு சாட்சிகள், எட்டு கண்கள் பார்க்கும் அந்த பாவத்தை யாரும் அப்படி மிருகத்தனமாக செய்ய மாட்டார்கள். தானாக செய்தவர் தான் செய்தேன் என்று ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அதை ஏற்றுக்கொண்ட பொழுது இஸ்லாம் வகுத்த திருமணம் முடித்திருந்தால் அவர்களுக்குள்ள தண்டனை என்ன, திருமணம் முடிக்காமல் இருந்தால் அவருக்குரிய தண்டனை என்ன என்று நூறு சாட்டை அடியும். திருமணம் முடித்தவருக்கு திருமணம் முடித்திருந்தால் அவர் கல்லால் அடித்து அங்கு அவருக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கப்படுவது மதீனாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வழிப்பறை கொள்ளையர்களாக இருக்கக்கூடியவர்கள் கை கால் மாறி வெட்டப்படுவார்கள். யாரெல்லாம் அவதூறில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு 80 சாட்டையடியும், யார் குடியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு 40 சாட்டையடி என்று குர்ஆனுடைய அந்த தெளிவான ஹதீஸுடைய சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுல்படுத்தினார்கள். அங்கே ஒரு நீதமான ஒரு நாடு மதீனாவுடைய நாடாக உருவானது. அல்லாஹ் உலகத்துக்கு முன்மாதிரியான அந்த அமைப்பை ஏற்படுத்தினார். இங்கு நான் சொல்ல விரும்புவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் அந்த மக்காவுடைய ஆரம்ப கட்டத்தில், மதீனாவுடைய ஆரம்ப கட்டத்தில், உஹதுடைய அந்த மூணாம் ஹிஜ்ரில அல்லது நாலாம் ஹிஜ்ரில அந்த உஹதுடைய போர்களும் அந்த நடந்து முடியக்கூடிய கட்டத்தில் நபியவர்களுடைய இந்த ஆத்திரமும் கோபமும் வரக்கூடிய அந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபியவர்களுக்கு சொன்ன வாசகம் அது எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் உலக நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இது படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை நான் மிக பணிவன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்து உங்களுக்கு யாரும் அட்டூழியம் செய்தால் நீங்கள் அவர்களுக்கு தண்டிக்க கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவு அவர் தண்டித்தாரோ அந்த அளவுதான் நீங்க தண்டிக்க வேண்டுமே தவிர அதைவிட அதிகமாக தண்டிப்பதற்கு உங்கள் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒரு பல்லுக்கு பகரமாக ஒரு பல்லுதான், ஒரு மூக்குக்கு பகரமாக ஒரு மூக்கு தான், ஒரு காதுக்கு பகரமாக ஒரு காதுதான், ஒரு காயத்துக்கு பகரமாக ஒரு காதுதான். அதுவும் ஒரு பல்லை உடைத்தால் என்பதற்கு நான் உடைப்பது அல்ல, அது ரெண்டு சாட்சியின் மூலமாக நிரூபிக்கப்படும் பொழுதுதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுமே தவிர தன்னிச்சையாக யாரும் செயல்பட்டால் அது சட்ட விரோதமாக இருக்கும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக உங்களுக்கு வலக்கும் உங்களுக்கு இந்த குறைகின்ற நேரத்தில் குறைந்தவர்கள் விஷயத்தில் பழிவாங்குவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு என்று அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று சூரத்துல் பக்கராவில் 179 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து ஆயுள் அல்லதீன் ஆமனு குத்திப அலைக்கும் கிசாஸ் ஃபில் கத்ல என்று அல்லாஹு தஆலா அந்த பழிக்கு பழி எடுக்க பழி வாங்குவது உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது. குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன் மின் கப்லிஹிம், நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது போல பழி வாங்குவதும் உங்களுக்கு அது விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்குரிய ஒரு தனி சட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இதை கைக்கு சட்டத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் ஒரு நாளும் நிம்மதி வர முடியாது. அது சவுதியாக இருக்கலாம், அது ஈராக்காக இருக்கலாம், அது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அது ஈரானாக இருக்கலாம், அது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அது பிஜியாக இருக்கலாம். சமீப சென்ற வருடத்தில் ஒருவர் ஒரு ஐரோப்பிய நாட்டில் எங்கேயோ போய் 140 பேரை சுட்டு போட்டார். அவருடைய வெறியில, அவருடைய ஆத்திரத்தில், அவருடைய கோபத்தில் அவர் சுட்டு போட்டார். இது ஒரு ஒரு நாகரீகமான முறை அல்ல. அமெரிக்கால சென்ற வருடத்தில் ஒரு ஸ்கூல்ல போய் அப்படியே 100 பேரை கொண்டு போட்டார். ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் கொண்டு போட்டார். அந்த அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்த அந்த மக்கள் ஏராளம். ஒபாமாவும் கண்ணீர் வடித்தார். அந்த நேரத்திலும் நாம் சொன்னோம், ஒபாமா இதற்கு கண்ணீர் வடித்தது போன்று அவர் பலஸ்தீன் மக்களுக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நாம் மனிதாபிமான அடிப்படையில் அவரையும் நாம் கேட்டுக்கொண்டோம். கண்ணியவானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில நமக்கு அந்த ஒரு வாழ்வு முறையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்க பலிக்கு பலி எடுக்க முடியும், ஆனால் ஒரு பல்லுக்கு ரெண்டு பல் அல்ல, ஒரு உயிருக்கு ரெண்டு உயிர் அல்ல. உங்களுக்கு ஹம்சா மிக விருப்பமானவர், ஆனால் உங்களுக்கு பலி எடுப்பதற்கு 70 பேரை எடுக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இங்கு யாரும் இந்த சட்டத்தை மீறினால் அங்குதான் அநியாயம் உருவாகிறது. முஸ்லிம்கள் எப்பொழுதும் அநியாயக்காரர்களாக இருக்க முடியாது. தவறான பிரச்சாரங்களை செய்து வாலிபர்களை உற்சாகப்படுத்தும் தவறான விஷயங்களை வழிகாட்டக்கூடிய நிலைமைகளை ஒரு நாளும் யாரும் ஆதரிக்க முடியாது. இஸ்லாம் காட்டும் இந்த நேர்மையான முறையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும், அதற்கு முன்வர வேண்டும். அந்த வாழ்க்கை திட்டத்தை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் உலகத்தில் நிம்மதியையும் சாந்தியையும் உலகத்தில் தீன அழகான முறையில் முன்னெடுத்து வைப்பதற்குரிய அந்த அந்த பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம் இருந்தும் கூட, சுப்ஹானல்லாஹ், இறுதி முடிவு என்ன? இறுதி முடிவு வஹ்ஷை ஹம்சாவை கொண்டவர் ஹிந்த் பின்த் உத்வா, ஹம்சாவுடைய ஈரலை தப்பிய பெண்மணி, இவர்கள் இருவரும் சஹாபிகளாக மாறுகிறார்கள். மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அதைத் தொடர்ந்து, வஸ்பிர் வமா ஸபருக இல்லா பில்லாஹ், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய சட்டத்தை முன்வைத்து நீங்கள் பொறுக்க வேண்டும். அப்படியான ஆத்திரமான நபியவர்கள் 70 பேர் கொண்ட நிலையில் ஷஹீதுகளை காண்கிறார்கள். முஸ்அத் இப்னு உமைர் அவரும் அந்த ஒரு நாளைக்கு 200 திர்ஹம் பொறுமதியான ஆடையணி அந்த முஸ்அத் இப்னு உமைர் அவர்களையும் அங்கு காண்கிறார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கொடுத்த ஆறுதல் வார்த்தை இதுவா, வலா தஹ்சன் அலைஹிம், அவர்கள் விஷயத்தில் நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர்கள் சூழ்ச்சிகளை செய்வார்கள், வலாத்துக்கும் பிதைக்குமாயம் குரூன், யாரெல்லாம் உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ நபி அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தையை சூரத்துன் நஹலுடைய இந்த குர்ஆனுடைய திருவசனம் இன்று இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் இதே ஆறுதலை தான் சொல்கிறது. உங்களுடைய உள்ளம் நெருக்கத்திலாக வேண்டாம், அவர்களுடைய சூழ்ச்சியில் நீங்கள் அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாவுடன் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். இன் அல்லாஹும் அல்லதீன தக்கவ் அல்லதீன முஹ்சினூன், யார் தக்வாவை கடைபிடிக்கிறார்களோ, யார் நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இந்த சூரத் சூரத்துல் நஹல். அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் 127 ஆயத்துகளை அல்லாஹ் இந்த சூராவில் பயான் செய்திருக்கிறார். அதுல 125, 126, 127 இது தொடரான இந்த சூராவில் இந்த ஆயத்துகளை இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள், இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள், இந்த நாட்டில் உள்ள புத்திஜீவிகள், இந்த நாட்டில் உள்ள படித்த மக்கள், இந்த நாட்டில் உள்ள அரசியல் பட்டத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த ஆயத்தை படிக்க வேண்டும், இந்த ஆயத்துகளை மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். இதில் அல்லாஹு தஆலா தெளிவான வழிகாட்டலை முன்வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு அழகான வார்த்தைகளை உபயோகம் செய்தார். அழகான போதனை, அதை உங்களுக்கு சில விவாத தர்க்கங்களுக்கு வந்தாலும் கூட அந்த தர்க்கத்தை கூட அழகான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. கனிமாரர்களே, செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டு நாங்க வேறொன்று செய்ய போனால், முதலாவது நாங்க மாற்றுவது நாட்டு சட்டத்தில் அல்ல, முதலாவது நாங்க மாற்ற போடுவது அல்லாஹ்வுடைய சட்டத்தில். எனக்கு பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்துவிடக் கூடாது. குர்ஆன் எங்கேயும் இஸ்லாம் எங்கேயும் வேறொரு மதத்தை துன்புறுத்துவதை ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. சூரத்துல் அன்ஆம்முடைய அந்த அந்த குர்ஆனுடைய திருவசனத்தை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை தாயை நீ திட்டாதே, தாயும் யாரும் திட்டுவாரா, நீ இன்னொருவருடைய தாயை ஏசப்போனா உன்னை தாயை திட்டுவாரா, இன்னொருவருடைய தெய்வத்தை இன்னொரு மதிக்கக்கூடியதை நீ திட்ட போனா உன் அல்லாஹ் அவன் திட்டுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் இந்த வீராப்பு பேசிக்கொண்டு மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கிறோம் என்று தவறான அணுகுமுறைகளை கையாண்டு வாலிபர்களை தூண்டிவிட்டு நாட்டில் பதட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண முயற்சி செய்யக்கூடியவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் என்று நான் அல்லாவுக்காக உங்கள் அனைவர்களுக்கும் மிக பணிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த காலம் மிக நிதானமாக தூர்நோக்கோட மிக அவதானிப்போட ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான காலமாக இருக்கிறது. முதல் முதலாக நாங்கள் எல்லாம் கலிம சொன்னவர்கள், ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்க ஆசைப்படக்கூடியவர்கள், எங்களுக்கு மௌத் ஒரு முறைதான், வாழ்வு ஒரு முறைதான், வாழ்ந்தோம் மரணிப்போம், எதோட மரணிப்போம், ஈமானோட மரணிப்போம், அல்லாஹ்வோட தொடர்பு வச்சு மரணிப்போம். எங்களோட உள்ளத்தில் ஆசை இருக்க வேண்டும். நாம் இலங்கை வாசிகள், இலங்கைக்காக எங்களோட முன்னோர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், நாங்களும் இலங்கையர்களாக இருந்து நாம் மௌத்தாகவும் அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம். அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய தாதையின் மரணத்தை தா, மதீனாவுடைய மௌத்தை தா. பலரும் போயிருக்கிறார்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு, அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறார்கள், மௌத்தாக இருக்கிறார்கள். இது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஆசை. ஒவ்வொரு தீன் ஒரு விஷயத்தை வழிகாட்டுகிறது. அது இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், அவர்கள் பின்பற்றும் மார்க்கம் அவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். இதனாலதான் குரான் சொல்வது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் இருக்கு, எங்கட விஷயங்கள், அதன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம். எங்களுடைய ஈமான் அல்லாஹுடைய நம்பிக்கையுள்ளவர்களாக இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையோடு வாழக்கூடிய நாங்கள் விசுவாசத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும், ஈமான் மிக பலமாக இருக்க வேண்டும். அது என்னதை, நபிமார்களை பற்றி பேச வேண்டும், சஹாபாக்களை பற்றி பேச வேண்டும், மறைவானவற்றை பற்றி பேச வேண்டும், ஈமானிய ஹதீஸ்களை பேச வேண்டும். இதை கொண்டுதான் ஈமானிய உறுதி வைத்துவிட்டு வேற வேற பேசி டிவிலையும் வாட்ஸ்அப்லையும் மீடியாலையும் யூடியூப்லையும் மார்க்கத்துக்கு மட்டும் பேசி மக்களுக்கு ஒரு நாளும் இதை எத்தி வைத்து முடிக்க முடியாது. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வீச்சுக்குள்ள மறைவானவற்றை பற்றி பேச வேண்டும், சொர்க்கத்தை பற்றி பேச வேண்டும், கபரை பற்றி பேச வேண்டும், அகரத்தை பற்றி பேச வேண்டும், செராசை பற்றி பேச வேண்டும், கியாமத்தை பற்றி பேச வேண்டும், நாளை கியாமத்தில் அல்லாஹ் எங்களை ஒன்று திரட்ட போகிறான், அதை பற்றி பேச வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்து கொண்டுதான் எல்லா காரியத்திலையும் ஈடுபட வேண்டும். அது இல்லாம என்ன பேச்சு பேசினாலும் நல்ல அழகாக பேசலாம், கவர்ச்சியாக பேசலாம், விமர்சிச்சு பேசலாம், அரசியல் மேடையில பேசுறது போல உண்மையை பொய்யாக்கி பொய் உண்மையாக்கி பேசலாம். இவைகளை கொண்டு ஒரு காரியத்தையும் நாம் அடைய மாட்டோம். ஒன்றாவது, இரண்டாவது, ஒவ்வொருவரும் அறிவுள்ளவர்களாக, குர்ஆனிய அறிவுள்ளவர்களாக, ஹதீஸுடைய அறிவுள்ளவர்களாக, குர்ஆனும் ஹதீஸும் மிக அழகான தெளிவை நமக்கு முன்வைத்திருக்கிறது. பாருங்க, எங்களுக்கு ஒரு நாளும் இந்த நாட்டுடைய பௌத்த மதத்தை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ தவறான வார்த்தைகள் பேசி எங்களுடைய குர்ஆன் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. யார் இந்த தவறான கலாச்சாரத்தை உண்டாக்கினாரோ அவர் குர்ஆனை பின்பற்றவராக இருக்க முடியாது. இந்த தவறான பிரச்சாரத்தை உருவாக்கி மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கருத்தை முன்வைத்த அந்த அநியாயத்தை செய்தவர்கள் அநியாயத்துக்குரியதை நிச்சயமாக அனுபவிக்க தான் வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக நாம் எம்முடைய பாதையில் நடக்க அவசியமாக இருக்கு. யாரும் தவறு செஞ்சா அல்லாஹ் தாலா அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், சட்டம் அதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை முன்வைத்து அந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் சட்டத்தை சரியான முறையில் அமல் நடத்தாவிட்டால் அதுக்குரிய அல்லாஹுடைய அந்த பார்வையில் அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அல்லாஹ் அதை விட்டு வைக்க மாட்டான். அநியாயம் செய்தான், அல்லாஹ்வை விட்டு வைக்கவில்லை. ஹாரூன் அநியாயம் செய்தான், அல்லாஹ்வை விட்டு வைக்கவில்லை. நம்ரூத் அநியாயம் செய்தான், அல்லாஹ்வை விட்டு வைக்கவில்லை. தஜ்ஜால் அநியாயம் செய்வான், அவனை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். தஜ்ஜாலுக்கும் அதே சட்டம் தான், ஹாரூனுக்கும் அதே சட்டம் தான், உலகத்தில் இடையில வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அதே சட்டம். உலகத்தில் யாராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நீதி எல்லாருக்கும் ஒன்றுதான். அதனால விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் சில வேலைகளை செய்ய முடியும். ஒரு பாவத்தை கண்டா கையால தருங்க, அதுக்கும் சக்தி இல்லைன்னா உள்ளத்தால் அது வெறுங்க. படித்தரத்தையான் செஞ்சிருக்கு, எடுத்த எடுப்புக்கு கையால போய் குடிகாரனை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குதா? அவரது போத்தல் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏழுமா? வாப்பாவாக இருந்தாலும் நீங்க நிதானமாகத்தான் அதை செய்ய வேண்டும். ஒருவருடைய தகப்பன் குடிக்கிறார், அவருக்கு இவருக்கு அடிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குமா? அவர் செய்தது பெரும்பாவம், ஆனால் இவர் அடிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இவருக்கு சரியத்திலையும் இல்ல, நாட்டிலையும் இல்லை. சரியத்திலையும் இல்ல, நாட்டிலும் அவர் குடிக்கிறாரா? அந்த குடிக்கக்கூடிய மனிதனை எந்த முறையில் அணுகி கையை கால பிடிச்சு அவருடைய இந்த பாவத்தை அவருக்கு விளங்க வைத்து அவரை தடுத்து நிறுத்துறது? நான் வெளியே வர ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து ஒரு ஃபத்வா கேட்கிறார். அதுல வாப்பா குடிக்கிறார், நோபு காலம், அவருக்கு குடிக்காம இயலாது, அவருக்கு குடிக்காம இயலாது. இப்ப அவரு குடிய நிப்பாட்டிட்டார், இப்ப குடிய நிப்பாட்டிட்டார். ஆனா டாக்டர் சொல்லி இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அலந்து கொடுக்க சொல்லி. அவர் வீல் சேர்ல தான் இருக்கிறார். இப்ப என்ன தாய் தான் அதை செய்யணும், இதை செய்யலாமான்னு கேட்கிறார். அப்ப ஒரு மருந்தாக தானே கொடுக்கிறார், இது சாராயமாக, இது லிக்கராக, இது வைனாக அல்ல, இது மருந்தாக. இத்தனை இந்த பாவத்திலிருந்து இந்த இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இந்த நோயிலிருந்து தன்னை விடுவிப்பதற்கு தகப்பனுக்கு குடிய கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாக இருக்கிறது. தாய் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாக இருக்கிறது. அது குடி என்ற அடிப்படையில் அல்ல, மருந்து என்ற அடிப்படையில். அவரை இதிலிருந்து வெளியேற்றுவதற்கு அதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இங்க நான் அறிவை பற்றி சொல்கிறேன். இந்த இடத்துலதான் நாங்க நீங்க ஒரு பிரதானமான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் கேட்கிறது ஜட்ஜிடத்தில் அல்ல, மார்க்கம் கேட்கிறது பொலிட்டிஷியன் இடத்தில் அல்ல, மார்க்கம் பேசுறது அது பிஹெச்டி செஞ்சவர்கிட்ட அல்ல, மார்க்கம் கேட்கிறது அல்லாஹ்வை அறிந்த அந்த ஆலிமிடத்தில். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாத நேரத்தில் யாரிடத்தில் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆலிமிடத்தில் போய் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாயஃபல்லாஹு மின் இபாதில் உலமா, குர்ஆன் உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார். உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலமாக்களை அவர்கள் யாருக்காக, அவர்கள் யார், உலமாக்கள் வரசத்துல அம்பியா, யாருக்கும் கொடுக்காத அந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாரிசுகள் யார், அவர் கிளின்டனுடைய, அவர் அவருடைய அமெரிக்காவுடைய, அவர் ஆஸ்திரேலியாவுடைய, அவர் பிரான்சுடைய வாரிசு அல்ல, அவர் யாருடைய வாரிஸ், அவர் நபியுடைய வாரிஸ், அபிமார்களுடைய வாரிசு, அனந்தருக்காரனாக இருக்கிறார். அவருக்கு அல்லாவுடைய பயம் இருக்கிறது. அவர் எதுக்காக கேட்பீங்க, உள்ள பிறந்திருச்சு மௌத்தாக இருக்கு, என்ன செய்ய, எத்தனை மாசம், 9 மாசம், அது மௌத்தாக போல சத்தம் வெளியாகிச்சா, ஓ கொஞ்சம் அழுந்துச்சு மௌத்தாக இருக்கு, பிறந்துச்சு அது 5 மாசம், ஆனா அது வந்து ஒரு சத்தமும் இல்ல, அது மௌத்தாகிதான் பிறந்துச்சு. இதுக்கு என்ன சட்டம், அதுக்கு என்ன சட்டம், இது கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சொல்ல மாட்டார், இந்த ஆலிமும் முக்தியும் தான் அதுக்கு பத்துவா சொல்லுவா. 5 வயதை சத்தம் இல்லாம பிறந்தா அதை கஃபன் செஞ்சு கொல்பாட்டி அடக்கம் செஞ்சிருங்க, அது 9 மாசம் அதை சத்தம் விட்டு பிறந்தா அதை கஃபன் செய்து கொல்பாட்டி தொழுவிச்சு அடக்கம் செய்யுங்க. அதுல முடிய, அதுக்கு என்ன செய்யறது, சங்கமா வெள்ளியா, அதனுடைய அக்கீக்கா எப்ப கொடுக்கிறது, அந்த அக்கீக்காவை எப்படி வெட்டுறது, யாரிடத்துல கேட்பீங்க? ஒரு டாக்டர் தங்க பல்லு போட முடியுமா, இந்த ஆலிமிடத்துல கேட்கிறார். ஒரு சர்ஜன் இந்த தாய்க்கு 2 மாசம் ஒரு சிசு ஒன்று இருக்கிறது, ஸ்கேன் சொல்லுது அந்த புள்ள அப்னார்மலாக இருக்குது, இப்ப இதை அவாய்ட் பண்ண முடியுமா இந்த மார்க்க சட்டத்தை கேட்கிறது சர்ஜன் கிட்ட அல்ல, இந்த ஆலிம் கிட்டையும் இந்த முஃப்தி கிட்ட தான். உங்களோட வியாபாரத்துல பிள்ளை நடந்துருச்சா, 10 வருஷமாக நான் ஜகாத் கொடுக்கல, யாரு கிட்ட கேட்பீங்க? இந்த ஆலி முஃப்தி எடுத்துலாம் கேட்பீங்க. நான் தினால ஈடுபட்டேன், எனக்கு நீங்க அத்தடிக்கணும், யாரு கிட்ட கேட்பீங்க? அந்த லாயர் கிட்ட இல்ல கேட்பீங்க, இந்த ஆலிம் கிட்ட தான் கேட்பீங்க. எல்லாத்தையும் ஆலிம் கிட்ட கேட்கிற நீங்க ஒவ்வொன்றையும் என்னுடைய என்னுடைய மனைவி சுகம் இனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் அவனுடன் இந்த கணவன் மனைவியுடைய அந்த உறவு இருக்கிறது அதுல நான் ஈடுபட்டேன், இதுக்குரிய தந்தை என்ன, அது இந்த அலுவலகத்துல தான் கேட்பீங்க. ரமதானுடைய காலத்தில் இந்த இச்சையில் என்ன மனைவிக்கு அணுகிவிட்டேன், இதையும் நீ யாரிடத்துல கேட்பீங்க? ஒரு ஆளும் கிட்டதான் கேட்பீங்க. அஜிக்கு போறீங்களா? அஜயும் ஆளும் கிட்ட கேட்கறீங்க. அனந்தர சொத்து நான் பிரிக்கணும் என்ற புள்ள மௌத்தாயிருச்சு. சவுதிக்கு போன கணவன் மனைவி மௌத்தாயிட்டாங்க, ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகிற பிறகு அங்கு அந்த அந்த சொத்து பிரிக்கணும், அது ஆளுங்கள்ட்டதான் வருது. என்னது, கணவன் மௌத்தாகி மனைவி மௌத்தாகி ஒரு நிமிஷத்துக்கு பிறகுதான் கணவன் மௌத்தாகிறார். அப்ப மனைவியுடைய சொத்து மௌத்தாகிட்டான், கணவனும் மௌத்தாகிட்டாங்க, மனைவியுடைய சொத்தில் ஒரு பகுதி கணவனுக்கும் வருது. இப்ப இந்த சொத்து எல்லாம் யாருக்கு போகும்? இந்த சொத்து முதல் மனைவி தலாக் செய்யப்பட்ட புள்ள அந்த புள்ளைக்கு எல்லா சொத்தும் போகிறது. யார் சொல்லுவா இந்த சட்டத்தை? இந்த ஆளுந்தான் சொல்லுவான். நான் எப்படி ஒன்று செஞ்சிட்டேன், நான் எப்படி இன்கம் டாக்ஸுக்கு செய்யறேன், நான் எப்படி ஒரு ஸ்மகிள் பண்ணிட்டேன், நான் எப்படி ஒரு பொருளை கொண்டு வரேன், இது யாரிடத்துல கேட்பார்? ஆளுந்தான் கேட்பார். ஏன் மேலான சகோதரர்களே, அறியாதவைகளை நீங்கள் அறிந்த இந்த ஆளுங்கிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு சொல்கிறார். அதிலையும் அல்லாஹ் திக்ர் உள்ளவர்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தவர்கிட்ட கேளுங்க. உன்சுரூ மன் தஹுத் தீனக்கும், நீங்க தீனை யாருக்கிட்ட எடுக்கிறீங்க நிதானமாக பார்த்துடுங்க. கண்ட நின்றதில் எல்லாம் கூகுள் பண்ணி, கண்ட நின்றவர் பேசுறதெல்லாம் எடுத்து மார்க்கம் என்று வழிபட போனா அங்கு வழிகேடு உண்ணாமல் தவறுக்கு சந்தேகம் கிடையாது. அறக்குறையாக படிச்சுட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் பயங்கரமான ஃபித்னா உண்டாகிறது. ஈராக்கில் ISIS என்ற கூட்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அதை கடுமையாக எச்சரிக்கை செய்து ஷேக் யூசுப் கர்தாவியுடைய இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் முஸ்லிம் ஸ்காலர்ஸ் என்ற இந்த உலமாக்களுடைய ஒன்றியம் உலகத்துடைய அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ISIS என்பதை இது ஒரு தவறான அணுகுமுறை, இது இஸ்லாமிய முறையல்ல என்று மிக தவறாக கண்டித்திருக்கிறார்கள். இங்கே வாலிபர்கள் இந்த வட்சவுகளை ஃபார்வர்ட் பண்ணுவதை அல்லாவுக்காக தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இவைகள் அல்ல இஸ்லாம். கொடி தூக்கினார்கள் ஆப்கானிஸ்தான்ல, அங்கு உசாமா பின் லாதன். யார் இந்த உசாமா பின் லாதன்? இந்த உசாமா பின் லாதன் அவர் யாருக்கு இருந்தார்? அவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் வளர்க்கப்பட்டவர், அமெரிக்காவில் வளர்க்கப்பட்டவர். திரும்ப அவர் ஆப்கானிஸ்தானுக்கு போனார். அவர் என்ன முடிவில் இருந்தார் அல்லாஹ் அறிவான். அவருடைய ஈமானை, அவருடைய இஸ்லாமிய உணர்வுகளை நான் பேச வரவில்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் செய்கிற தவறுகள், அதனால வரக்கூடிய விபரீதங்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கு அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிறது நாலுல ஒரு பகுதி. இஸ்லாமிய கிலாபத்தை நாங்க பிரகடனம் படுத்துறோம் என்று சொல்றதுக்கு இந்த ISIS எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுடைய உணர்வுகளை, அதை அவர்கள் முஸ்லிம்களை உற்சாகப்படுத்தி ஒரு சில வாலிபர்களை தவறான வழியில் கொண்டு போறதுக்குரிய ஒரு ஒரு அணுகுமுறை தான் இது. இதில் இருந்து எல்லோரும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். உலக நாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு உலகத்தில் எல்லா உலமாக்களும் ஒன்று சேரக்கூடிய ராபித்துல் ஆலமுல் இஸ்லாமியா ராபித்தா முஸ்லிம் லீக், இதில் உலக நாடு உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேருவார்கள். அங்க ஒரு கிலாபத்தை பிரகடனப்படுத்தினால் அது கிலாபத்தாக இருக்கும். சஹாபாக்கள் ரெண்டு கூட்டத்தார்கள். அலி ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஆவியா ரதியல்லாஹு சஹாபி. நல்ல கவனமாக விளங்க, நான் இந்த செய்தியை இலங்கைக்கு மட்டும் சொல்லவில்லை, மிக தைரியமாக துணிச்சலாக அல்லாவை முன்வைத்து இந்த விஷயத்தை உலகளாட்டு முஸ்லிம்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தான். முஆவியாவும் சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு. அந்த முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுடைய கால் தூசிக்கு
அதுக்கு பிறகு வந்த எத்தனை அல்லாஹுடைய நேசர்கள் வந்தாலும் அவருடைய அந்தஸ்துக்கு நிகராக மாட்டார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அவர்கள் தான் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அலி ரதியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு மாற்றமாக செயல்படுவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சஹாபிதான் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு மக்காவில் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள். அங்கே அவர்கள் ஒரு கிலாபத்தை உருவாக்கினார்கள். அதை அங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் தீவிரவாதத்தை கையாளக்கூடிய நேரம் கண்ணியமானவர்களே, அது ஒரு போதும் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன், அங்குதான் அநியாயங்கள் இடம்பெறும். அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவியை நாங்கள் இழக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவியை இழந்தால் மேலான சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாளும் ஈடுபட்டு அடைய முடியாது. இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் ஒரு ஒரு 10% முஸ்லிம்களாக இருக்கிறோம். எங்களோட பொறுப்பு என்ன? நாங்கள் இந்த நாட்டுக்கு நேர்மையாக, நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக வாழ்ந்திருக்கிறோம் சந்தேகம் இல்லாமல். எங்களை பற்றி தவறான ஒரு சிலருடைய காரியத்தை வச்சு எங்கள் மீது நீங்க தவற பூசக்கூடாது. நாங்கள் நேர்மையாக நடந்தவர்கள், 1000 வருடம் வாழ்ந்தவர்கள். எங்களோட முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக பல சேவை செய்திருக்கிறார்கள். 30 வருட யுத்தத்திலும் நாங்கள் இந்த நாட்டுக்குரிய இந்த நாட்டை பாதுகாப்பதில் தான் ஈடுபட்டிருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை அமைய நேரெல்லாம் நாங்கள் இதுக்காக பாடுபட்டவர்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் பல உரிமைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்று வெளிநாட்டு சக்திகள், உள்நாட்டு அரசியல், பலவிதமான சக்திகள் இன்றைக்கு போந்து விளையாடுகிறது. அது மதம் என்ற பெயரிலும் மத வெறியர்கள் சிலர் சில அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். நாங்கள் யார்? நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், ஈமானிய உணர்வுடன் வாழக்கூடியவர்கள், சொர்க்கத்தை முன்வைத்து வாழக்கூடியவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னா, ஔது பிக மினல் நார் என்று துஆ கேட்கக்கூடியவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வை கலிமாவாக சொல்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அதே நேரத்தில் சொர்க்கத்தை நாடி நிற்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறோம். ஒரு எறும்புக்கும் எங்களால் அநியாயம் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. எங்களுடைய ஒரு நாளும் நபியவர்கள் கத்திய தீட்டும் பொழுது ஒரு ஆட்டை மாட்டை முன்வைத்துக் கொண்டு தீட்டாதே, அதுக்கு ஏன் 2 மவுத்து கொடுக்கிறாய் என்று நபியவர்கள் தடுத்திருக்கிறார். அதனால அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த சஹாபியை பார்த்து ஏலப்பா ஒரு புட்டுவத்தை கொண்டு இதை பயன்படுத்துகிறாய், கீழே இறங்கி என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிறார். மான் குட்டியை தாயை விட்டு பிரித்த நேரத்தில் அந்த மான் குட்டியை ஏன் பிரித்தாய் என்று நபியவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஒட்டகம் அழுது கொண்டு வந்தது நபியிடத்தில், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று ஒட்டகத்தில் கேட்ட பொழுது, இல்லை நான் நல்லா இருக்கும் பொழுது என்னை பயன்படுத்தினார்கள், இப்பொழுது எனக்கு உணவும் குடியும் தாரர்கள் என்று சொன்ன பொழுது நபியவர்கள் அந்த உடையக்காரர்களை எச்சரிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட தீனை நமக்கு கற்று தந்த மார்க்கத்தை இன்று விமர்சிக்கப்படுகிறது. இது டெரரிசத்தை வறுக்கிறது, இது த்ரெட்டாக இருக்கிறது. அல் காய்தாவுடைய த்ரெட் இன்னைக்கு சிலான் டுடே என்ற பத்திரிகையில த்ரெட் அல் காய்தா என்று போட்டிருக்கிறது. நான் வர்ற நேரத்தில் அந்த பேப்பரை எடுத்து வருவோம் எல்லா இடத்திலையும் பார்க்க முடிஞ்சிருச்சு. இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படியான இதை இந்த மீடியா இதை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வார்த்தைகள் போடும் பொழுது அதை பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? இது ஒரு அழகான முறையில் நாம் இதை சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை இந்த விஷயங்களை முன்னுக்கு போடுவதன் மூலமாக ஒரு அச்சமும் பயமும் முஸ்லிம்களை பற்றி, இவர்களும் எப்படிப்பட்டவர்களா, இந்த தீவிரவாதத்தை அல் காய்தாவை இங்கு கொண்டு இறக்கிவிட்டார்களா என்ற அந்த அச்ச பயம் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளத்தில் வந்துவிடுகிறார். கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பும் எங்களுடைய பண்பும் எங்களுடைய குணம் எங்களுடைய அணுகுமுறை எங்களுடைய நிதானம் எங்களுடைய ஆகரத்துடைய சிந்தனை எங்களுடைய இந்த தாராள தன்மைகள் தான் இந்த உள்ளங்களை வெளிநெடுக்க முடியும். ரசூல் அலி செல்லம் அவர்களுக்கு விரோதியாக இருந்த அபூஜஹலுடைய மகன் தான் யார்? இக்ரிமா. நபியோருடைய சாச்சாவை கொண்டவர் யார்? வஹ்ஷிப் ஹரப். நபியோருடைய சாச்சாவின் ஈரலை சப்பியது யார்? இந்து பின் உத்மா. உஹத் போர்களத்தில் 70 பேரை ஷஹீதாக்கியவர் யார்? காலித் பின் வலித். காலித் பின் வலித் என்று சொன்னா 70 பேரை ஷஹீதாக்கியவர், அவருக்கு சாபம் உண்டாகட்டும் என்று யாருக்கும் சொல்லலுமா? அப்படி சொன்னவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர் ரதியல்லாஹு அன்ஹு வர்தோ அன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார். ஏன்? அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினார். அவர் செய்தார் தவறு, ஆனால் திருந்தினார், தௌபா செய்தார், சிறந்த மனிதராக மாறினார், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு சொர்க்கவாளியாக மாறினார். வஷிப்னு ஹரப் ஒரு சஹாபியாக மாறிவிட்டார். ஹிந்து பின் உத்வா ஒரு சஹாபி பெண்ணாக மாறிவிட்டார். அவர்கள் கேட்ட ஃபத்வாவை ஞாபகப்படுத்துகிறேன். போன வருஷமும் நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன், இன்றும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பெண்மணி வந்து கேட்கிறாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ரசூலல்லாஹ், ஏண்ட கணவன் அபு சுஃபியான் முந்தைய உங்களோட விரோதியாக இருந்தவர், இன்று மாஷா அல்லாஹ் உஹது போர்களத்தில் நபியை கடுமையாக விமர்சித்தவர், உமர் ரதி அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்தார்கள். உமர் என்று ஞாபகம் வரும் பொழுது உமர் யார், கலீஃபா, இரண்டாவது கலீஃபா. அந்த உமர் ரதி அல்லாஹ் அவர்கள், சுப்ஹான் அல்லாஹ், உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக நபி அவர்களை வெட்டுவதற்கு வாழ்ந்து வந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஹிதாயத்து, எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அணுகுமுறை தான் எங்களுடைய அணுகுமுறை. நாங்க எல்லாருக்கும் பத்வா செஞ்சு இந்த நாட்டில் உள்ள விரோதிகள் எல்லாம் நரகவாதிகளாக வேண்டும் என்று ஒரு நாளும் நாங்கள் நினைக்க மாட்டோம். நாங்கள் முஸ்லிம்கள், எப்பொழுது இந்த நாட்டுடைய ஐக்கியத்தை, இந்த நாட்டுடைய ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று என்றும் பாடுபட்டவர்கள், இன்றும் அதுக்கு தான் நாங்கள் பாடுபடுவோம். ஆனால் நாங்கள் எங்களோட மார்க்கத்தை ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களோட மார்க்கத்தை சரியாக புரிவோம். யாரும் சொல்வதை வைத்து மார்க்கத்தை புரிய மாட்டோம். எங்களுக்கே பயம் என்ன தெரியுமா, எங்களால அநியாயம் நடந்துடக்கூடாது. ஒரு பல்ல உடைச்சார் என்றதுக்கு ஒத்தர் கடை உடைக்கிறாரே, அந்த உடைச்சவர் தான் குற்றவாளி, வேறொருவர் அல்ல. நீங்க உடைச்சவர் என்றதுக்காக வேண்டி வேறொருவருடைய கடை உடைச்சா நீங்க அநியாயக்காரர் ஆகிவிடுவீர்கள். அதைதான் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு நாள் உங்களுக்கு ஹம்சாவை கொண்டதற்காக வேண்டி நீங்க 70 பேரை கொள்வதற்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மாற்றமாக ஹம்சாவை ஷஹீதாக்கியவரை மன்னிப்பதற்கு உங்களுக்கு தாராளமாக இடம் ஒன்று. நபி அவர்கள் அதை செய்து காட்டிவிட்டு போனார்கள். ஹம்சா ரதியல்லாஹு அவர்களை கொண்ட அந்த வஷியையும் அந்த ஹிந்த் பின் உத்பாவையும் நபி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அந்த ஹிந்த் பின் உத்பா 8 ஹிஜ்ரி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 20 வருஷமாக இஸ்லாத்துக்கு வெறியோட கோபத்தோட அந்த அந்த காரியங்களை இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யணுமோ, பணம் செலவழிக்க வேண்டுமா, பொருள் செலவழிக்க வேண்டுமா, கணவன் உற்சாகப்படுத்த வேண்டுமா, குடும்பத்தை உற்சாகப்படுத்த வேண்டுமா, அல்லாஹு அக்பர், எல்லாத்தையும் செஞ்சுட்டு நபி அவங்க மக்காவை கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க போயிட்டு பொருளை பறக்கல, சொத்தை பறக்கல, காணி எடுக்கல, நபி அவங்க ரிவெஞ்ச் எடுக்க போகல, நபி அவங்க காபத்தெல்லாம் தவாஃப் செஞ்சு கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்த ஹிந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு நபிக்கிட்ட வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு மதீனாக்கு அந்த பெண் மக்கால் இருந்து வந்து ஒரு நாள் நபிக்கிட்ட ஃபத்வா கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ், ஏண்ட கணவன் அபு சுஃபியான் அன்று விரோதி, இன்று சஹாவி, ஏண்ட மகன் முஆவியா இன்று உங்களுடைய வகை எழுதக்கூடிய ஒரு சஹாவி, ஏண்ட மகனும் முஸ்லிம், ஏண்ட கணவனும் முஸ்லிம், ஏண்ட நானும் முஸ்லிம், நாங்க எல்லாரும் சஹாபாக்கள், ரதியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹும், நாங்க அந்த கூட்டத்தில் ஆகிவிட்டோம். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பெண்மணி கேட்கிறா, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த கணவனுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா? நபி அவர்கள் சொன்னார்கள், உன் கணவன் உனக்கு தராத பட்சத்துல செலவுக்குள்ள பணத்தை மாத்திரம் எடுப்பதற்கு உனக்கு அனுமதி உண்டு தாயே என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, நபி அவங்க சொல்லல, எந்த சாச்சாட ஈரல சப்பிய பெண்ணே, எந்த சாச்சாவை கொண்ட பெண்ணே என்று சொல்லல. இதுதான் இஸ்லாம். பலி எடுப்பதும், வாலிபர்களை உற்சாகப்படுத்துவதும், வீரான கதைகளை பேசுவதும், வீராப்புகள் பேசி மக்களை மயக்குவதும், அந்த பாணி வேண்டாம். இஸ்லாமிய இந்த உண்மையான நீதமான இஸ்லாமிய அடிப்படையை முன்வையுங்கள். உலமாக்கலே, இந்த நாட்டு 10,000 உலமாக்களை அழைக்கிறேன், இந்த தூதை ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் முன்வைக்குமாறு, இந்த இஸ்லாமிய சிந்தனையை முன்வைக்குமாறு, உலக நாடு முஸ்லிம்களை அழைக்கிறோம், வாருங்கள், இந்த தூதை முன்வைப்போம், இஸ்லாம் இதுதான் என்று வாழ்ந்து காட்டுவோம். இந்த ரமதானில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பெறுவோம், மஃபிரத்தையும் பெறுவோம், நரக விடுதலை பெற்று குர்ஆன் வழிகாட்டும் அந்த வழியில் வாழ்வோம், நடப்போம் குர்ஆன் சொல்லும் விதத்தில், பேசுவோம் குர்ஆன் சொல்லும் விதத்தில், நாம் வாழ்வோம் குர்ஆன் சொல்லும் விதத்தில். உலகம் இந்த உண்மையை அறிய வேண்டும். தீவிரவாதிகள் அல்ல, அநியாயக்காரர்கள் அல்ல, நாம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதை உலகத்துக்கு நாம் இந்த மாளிகாவத்த மக்கள் இருந்து ஆரம்பிப்போம். இந்த தூதை வல்ல அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு ரஹ்மத் செய்வானாக, இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வானாக, இந்த ஊருடைய ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மறைவான உதவியை செய்வானாக, உடல் பொருள் வறக்க செய்வானாக, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை தருவானாக, இந்த நாட்டை அமைதியான நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வருவாயாக, இந்த நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் நிம்மதியையும் ஐக்கியத்தையும் தருவாயாக. இந்த ரமலானில் வந்தாடுகிறோம் யாழ்லா, அலுத்துமையில் பாதிக்கப்பட்ட மன்னார் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்குரியதை நீ திருப்பி கொடுப்பாயாக, அதற்குரிய எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.